சிவகாமியின் சபதம். பாகம் 4, அத்தியாயம் 9, யுத்த பேரிகை. தேவி, இந்த புராதன பல்லவ சிம்மாசனம் உன்னை போன்ற உத்தமியை தனக்கு உரியவளாகப் பெறுவதற்கு எத்தனையோ காலம் தவம் செய்திருக்க வேண்டும். உன்னை பட்ட மகிழ்ச்சியாக பெறுவதற்கு நான் எவ்வளவோ ஜென்மங்களில் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று மாமல்ல சக்கரவர்த்தி கூறிய போது அவரது வைரம் பாய்ந்த கம்பீர குரலும் தழுதழுத்தது. வானமாதேவிக்கோ புலக்காங்கிதம் உண்டாயிற்று. ஏதேதோ சொல்ல வேண்டுமென்று தேவி பிரயத்தனப்பட்டாள். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. பல்லவேந்திரர் மேலும் கூறினார், பாண்டியர் குலவிளக்கே, கேள். நீ என்னுடைய பட்ட மகிஷினி மட்டுமல்ல, எனக்கு பிறகு இச்சிம்மாசனத்திற்குரிய மகேந்திரகுமாரனுடைய அன்னை. பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு பிரஜைகளெல்லாம் ஒரு நாளிலே ஒரு நொடியிலே வசீகரித்து அவர்களுடைய பக்தியை கொள்ளை கொண்ட சக்கரவர்த்தினி. என் தந்தை மகேந்திரர் காலமான சில நாளைக்கு பிறகு மகேந்திர மந்திரி மண்டலத்தார் எனக்கு பட்டாபிஷேகம் செய்து பல்லவ சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள். அதே சிம்மாசனத்தில் என் அருகில் நீயும் வீற்றிருந்தாய். நம் இருவருக்கும் ஆசி கூறிய எங்கள் குலகுரு ருத்ராச்சாரியார் நாம் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியானது சொர்க்கலோகத்து தேவசபையில் தேவேந்திரனும் இந்திராணியும் கொழுவீற்றிருப்பதை போல் இருக்கிறது என்று ஆசி கூறினார். அதை கேட்ட சபையோர் குதூகலத்துடன் ஆரவரித்தும் மகிழ்ந்தனர். கொஞ்ச காலம் நாட்டில் மழை பெய்யாமல் இருந்ததையும் நீ காஞ்சி நகர் புகுந்ததும் பெருமழை பெய்ததையும் நினைவு கூர்ந்த சபையோர், நீ சாஷாத் இந்திராணியேதான் சந்தேகமில்லை என்று ஒரு முகமாக கூறினார்கள். செந்தமிழ் புலவர்கள் உனக்கு வானமாதேவி என்று பெயர் சூட்டி வாழ்த்து பாடல்கள் புனைந்தார்கள். அது முதல் அரண்மனையிலும் நாடு நகரங்களிலும் உன்னை இந்திராணி என்றும் வானமாதேவி என்றும் என் பிரஜைகள் பெருமையோடு சொல்லி வருகிறார்கள். அப்பேற்பட்ட உன்னை இந்த பல்லவ சிம்மாசனத்திலிருந்து இறக்கி விடுவதற்கு இந்த உலகிலே வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. வானமாதேவி அப்போது குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாள். சுவாமி, இந்த பல்லவ சிம்மாசனத்திற்கு மட்டும்தானே நான் உரிமையுடையவள்? தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் எனக்கு இடம் கிடையாதல்லவா? சற்றும் எதிர்பாராத மேற்படி கேள்வி மாமல்லரை ஒரு கணம் திகைப்படைய செய்துவிட்டது. சற்று நிதானித்த பிறகு வானமாதேவியை அன்புடன் நோக்கி சொன்னார், ஆஹா, இத்தகைய சந்தேகம் உன் மனதிலே ஏற்பட்டிருந்தும் சென்ற 9 வருஷ காலமாக என்னை ஒன்றும் கேளாமல் இருந்து வந்திருக்கிறாயல்லவா? தமிழ்மறை தந்த திருவள்ளுவ முனிவர், தெய்வந்தொழா அல் கொழுநற்றொழுத்தெழுவார் பெய்யன பெய்யும் மலை என்று கூறி அருளினார். அவருடைய பொய்யாமொழிக்கு நீயே உதாரணமாவாய். சாதாரண பெண் ஒருத்திக்கு அத்தகைய சந்தேகம் தோன்றியிருந்தால் தினம் 100 தடவை அதை பற்றி கேட்டு கணவனை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருப்பாள். பிரபு, அப்படியானால் இந்த அரண்மனையிலே நான் கேள்விப்பட்டதிலும் நாட்டிலும் நகரத்திலும் ஜனங்கள் பேசிக் கொள்வதிலும் உண்மை கிடையாதா? அதை எண்ணிக்கொண்டு நான் எத்தனையோ இரவுகள் உறக்கமின்றி கழித்ததெல்லாம் வீண் மடமைதானா என்று வானமாதேவி சிறிது உற்சாகத்துடன் கேட்டாள். தேவி, உண்மையில்லாமல் ஒரு வதந்தி பிறக்காது. நீ கேள்விப்பட்டது முழுவதும் பொய்யல்ல, ஆனால் அது என் பூர்வ ஜென்மத்தை சேர்ந்த விஷயம் என்று கூறிவிட்டு மாமல்லர் சற்று நேரம் அகநோக்குடன் இருந்தார். பின்னர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு அவர் கூறியதாவது, ஆம், அது என் பூர்வ ஜென்மத்தின் நிகழ்ச்சி. தேய்ந்து மறைந்து போன பழைய கனவு. என்னுடைய இளம் பிராயத்தில் மகேந்திர பல்லவரின் ஏக புதல்வனாய் கவலையும் துயரமும் இன்னதென்று அறியாதவனாய் நான் வளர்ந்த காலத்தில் வானமும் பூமியும் ஒரே இன்பமாய் எனக்கு தோன்றிய நாட்களில் ஒரு சிற்பியின் மகள் என் இதயத்தில் இடம்பெற்றிருந்தாள். அவளுக்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த பல்லவ குலத்தின் பெருமையையும் தத்தம் செய்ய நான் சித்தமாயிருந்தேன். ஆனால் என்றைய தினம் அவளுடைய உள்ளத்திலே அன்பை காட்டிலும் ஆங்காரம் மேலிட்டு என்னுடைய இதமான வார்த்தையை உதாசீனம் செய்தாளோ? 100 காத தூரம் நான் அவளை தேடிச் சென்று என்னுடன் வரும்படி அழைத்த போது வெறும் பிடிவாதம் காரணமாக என்னுடன் வருவதற்கு மறுத்தாளோ? அன்றே என்னுடைய இதயத்திலிருந்து அவள் விலகி சென்றாள். இன்னமும் அவளை நான் மறந்துவிடவில்லை, மறக்க முடியவும் இல்லை. இதற்கு காரணம் அவளுக்கு நான் அன்று கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பதுதான். தூர தேசத்தில் பகைவர்களுடைய கோட்டைக்குள்ளே வசிக்கும் சிவகாமியின் ஆவியானது என்னை இடைவிடாமல் சுற்றி சுற்றி வந்து பகலில் அமைதியில்லாமலும் இரவில் தூக்கமில்லாமலும் செய்து வருகிறது. என்றைய தினம் அவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேனோ, வாதாபியை வென்று அவளை விடுதலை செய்து அவள் தந்தையிடம் ஒப்புவிக்கிறேனோ, அன்று அந்த பாதகியின் ஆவி என்னை சுற்றுவதும் நின்று போய்விடும். அன்றைக்கே அவளுடைய நினைவை என் உள்ளத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவேன். பின்னர் என் மனத்திலே உன்னையும் நமது அருமை குழந்தைகளையும் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தையும் தவிர வேறெதுவும் இடம்பெறாது. தேவி, நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதா, அல்லது இதெல்லாம் உலகில் காமா தூதர்களான புருஷர்கள் சாதாரணமாய் சொல்லும் பசப்பு வார்த்தைகள் என்று தோன்றுகிறதா? என்று மாமல்லர் கேட்டார். வானமாதேவி அந்த கணமே தந்த கட்டிலிருந்து கீழிறங்கி மாமல்லரின் பாதங்களை தொட்டு, பிரபு, தங்களுடைய வார்த்தை எதிலும் நான் அவநம்பிக்கை கொள்ளேன். தங்களுடைய வாக்குகளுக்கு விரோதமாக என் கண்ணெதிரிலே தாங்கள் நடந்து கொள்வதாக தோன்றுமானாலும் என் கண்கள் பேரிலே தான் அவநம்பிக்கை கொள்வேன். தங்களை சந்தேகிக்க மாட்டேன் என்றாள். சந்தேகமும் ஆங்காரமும் நிறைந்த சிவகாமியின் காதலுக்கும் இந்த தென்பாண்டிய நாட்டு மங்கையர் திலகத்தின் சாத்வீக பிரேமைக்கும் உள்ள வேற்றுமையை குறித்து மாமல்லர் உள்ளம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சட்டென்று சுயநினைவு பெற்று வானமாதேவியை இரு கரங்களிலும் தூக்கி கட்டிலில் தம் அருகில் உட்கார வைத்து கொண்டார். இந்த விஷயத்தை பற்றி இப்போது கேட்டதே நல்லதாய் போய்விட்டது. என் தலையிலிருந்து ஒரு பெரிய பாரத்தை நீக்கிவிட்டாய். அதற்கு ஈடாக உன்னிடம் இந்த பெரிய ராஜ்யத்தின் பாரத்தை நான் ஒப்புவித்து விட்டு போகப் போகிறேன். நான் இல்லாத காலத்தில் மந்திரி மண்டலத்தார் ராஜ்ய விவகாரங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்றாலும் முக்கியமான காரியங்களில் உன்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டே செய்வார்கள். ஆனால் தேவி, ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் உன்னுடைய தனி பொறுப்பாக ஒப்புவிக்கப் போகிறேன். அதை அவசியம் நிறைவேற்றி தருவதாக நீ எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி கேட்டதும் வானமாதேவியின் முகத்தில் பெருமித கிளர்ச்சி காணப்பட்டது. பிரபு, இந்த அபலை பெண்ணினால் ஆகக்கூடிய காரியம் ஏதேனும் இருந்தால் கட்டளையிடுங்கள். அதை என்னுடைய பரம பாக்கியமாக கருதி நிறைவேற்றி வைக்கிறேன் என்றாள். காரியம் இருக்கிறது. அது மிகவும் முக்கியமான காரியம். உன் சகோதரன் மகன் நெடுமாறன் ஒரு பெரிய சைன்யத்துடன் வாதாபி படையெடுப்பில் என்னோடு சேர்ந்து கொள்வதாக புறப்பட்டான். இன்னும் வந்து சேரவில்லை. வராக நதிக்கரையில் தேக அசௌகரியம் காரணமாக தங்கியிருப்பதாகவும் ஒரு வாரத்தில் காஞ்சிக்கு வந்து சேருவதாகவும் அதுவரையில் நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பியிருக்கிறான். அப்படி நான் தாமதிப்பது அசாத்தியமான காரியம். நமது குலகுரு பார்த்து சொன்ன நாளில் நான் கிளம்பியே தீர வேண்டும். தேவி, வழியில் நெடுமாறன் சமணர்களின் மாய வலையிலே விழுந்திருப்பதாக எனக்கு செய்தி எட்டி இருக்கிறது. சமணர்கள் என் மீது எப்படியாவது பழி தீர்க்க வஞ்சம் கொண்டிருப்பதை நீ அறிவாய். இந்த நிலையில் நெடுமாறனால் இவ்விடம் தீங்கு எதுவும் நேராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி மாமல்லர் கூறி வாய் மூடுவதற்குள் வானமாதேவி, பிரபு, இந்த விஷயத்தில் தாங்கள் கொஞ்சமும் கவலையின்றி நிம்மதியாக செல்லுங்கள். என் பிறந்தகத்தை சேர்ந்தவர்களால் தங்களுக்கு எவ்வித கெடுதலும் நேர்வதற்கு நான் விடமாட்டேன். நெடுமாறனுக்கு அத்தகைய தீய எண்ணம் ஏதேனும் இருப்பதாக தெரிந்தால் இந்த கையிலே கத்தி எடுத்து அவனுடைய நெஞ்சிலே பாய்ச்சி கொன்று விடுவேன் என்று கம்பீரமாக மொழிந்தாள். மாமல்லர் லேசாக புன்னகை புரிந்து விட்டு கூறினார், வேண்டாம் வேண்டாம், உன்னுடைய மல்லிகை இதழ் போல மிருதுவான தளிர்க்கரங்கள் கத்தியை பிடித்தால் நோகும் அல்லவா? நீ கத்தியை எடுக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை அவசியமாக நேர்ந்தால் நமச்சிவாய வைத்தியரை கேட்டு நல்ல விஷமாக வாங்கி வைத்து கொண்டு அதை பாலிலே கலந்து கொடுத்துவிடு. ஆனால் அந்த மாதிரி அவசியம் ஒன்றும் அநேகமாக நேராது. என்னுடைய சந்தேகம் கொஞ்சமும் ஆதாரமற்றதாக இருக்கலாம். என்றாலும் ராஜ்ய பொறுப்பு வகிப்பவர்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு முன்ஜாக்கிரதை செய்தல் அவசியமாயிருக்கிறது. அதிலும் யுத்தத்திற்காக தூர தேசத்திற்கு கிளம்பும் போது சர்வ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டுமல்லவா? இப்படி மாமல்லர் கூறி முடித்தாரோ இல்லையோ, அரண்மனையின் கனமான நெடுஞ்சுவர்களையெல்லாம் அதிரச் செய்து கொண்டு ஒரு பெரும் முழக்கம் கேட்டது. கேட்கும் போதே ரோம சிலிப்பு உண்டாகும்படியான அந்த சப்தம் வெளியிலே எங்கேயோ தொலை தூரத்திலிருந்து வருகிறதா, அல்லது தரைக்கு மேலே அடியிலே பாதாளத்தில் உள்ள பூகற்பத்திலே இருந்து வருகிறதா என்று தெரியாதபடி அந்த படுக்கை அறைக்குள்ளே எப்படியோ புகுந்து வந்து சூழ்ந்தது. அந்த சப்தம் காதினால் கேட்கக்கூடிய சப்தம் மட்டுமல்ல, உடம்பினாலே ஸ்பரிசித்து உணரக்கூடிய சப்தமாய் இருந்தது. ஆஹா, நடுராத்திரி ஆகிவிட்டது, யுத்த பேரிகை முழங்குகிறது என்று மாமல்லர் துள்ளி எழுந்தார். அவ்வாறு மாமல்லரை துள்ளியெழச் செய்த யுத்த பேரிகையின் முழக்கம் அவருடைய மனக்கண்ணின் முன்னால் அதிபயங்கரமான போர்க்களங்களின் காட்சியை கொண்டு வந்து காட்டியது. பெருங்கருங்குன்றுகள் இடம் விட்டு நகர்ந்து ஒன்றையொன்று தாக்குவது போல் ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கோரமாக பிளறிக்கொண்டும் ஒன்றையொன்று மோதி தாக்கின. நூறு நூறு ரதங்கள் பூமி அதிரும்படியாக விரைந்து சென்று ஒன்றன் மீது ஒன்று இடித்து தூள் தூளாக்கின. 16,000 குதிரைகள் வாயு வேகமாக பாய்ந்து சென்று போர்க்களத்தின் மத்தியில் சந்திக்க அவற்றின் மீதி இருந்த போர் வீரர்கள் கையிலிருந்த ஈட்டிகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிய போது ஈட்டிகள் மின்னலை போல ஒளிவீசி கண்களை பறித்தன. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் கூறிய வாள்களை கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டித் தள்ளினார்கள். பார்க்க பயங்கரமான இரத்த வெள்ளம் ஒரு பெரிய மாநதியின் பிரவாகமாக ஓடிற்று. அந்த பிரவாகத்தில் உயிரிழந்த கரிகளும் பரிகளும் காலும் கையும் தலையும் வெட்டுண்ட மனிதர்களின் உடல்களும் மிதந்து சென்றன. இந்த பயங்கரமான கோரக் காட்சியுடன் கலந்து கலந்து ஒரு பெண்ணின் ஆங்காரம் நிறைந்த முகத்தோற்றமும் மாமல்லரின் அகக்காட்சியில் தென்பட்டது. அது சிற்பி மகள் சிவகாமியின் முகம்தான் என்று சொல்ல வேண்டியதை அல்லவா? 10 அத்தியாயம் மங்கையர்க்கரசி. அர்த்தராத்திரியில் அந்தப்புறத்திற்குள்ளே புகுந்த மாமல்லரின் காதிலே ஒழித்த யுத்த பேரிகையின் முழக்கமானது அந்த காஞ்சி நகரில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்கள் காதிலும் ஒழித்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்ச்சியை அந்த முழக்கம் உண்டாக்கிற்று. அந்த நடுநிசை வேளையில் காஞ்சி அரண்மனையைச் சேர்ந்த நந்தவனத்தில் பிராயம் முதிர்ந்த ஒரு மனிதரும் கட்டழகியான ஒரு இளம்பெண்ணும் தனிமையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். வானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்த சந்திரனோடு போட்டியிட்டுக் கொண்டு அந்த பெண்ணின் வதன சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. யுத்த பேரிகையின் முழக்கத்தை திடீரென்று கேட்டதும் பெருங்காற்றில் பூங்கொடி நடுங்குவதைப் போல அந்த யுவதியின் உடம்பும் நடுங்கிற்று. பீதி நிறைந்த குரலில், அப்பா, இது என்ன ஓசை என்று கேட்டுக்கொண்டே அந்த பேதை பெண் தன் தந்தையை கட்டி கொண்டாள். குழந்தாய், யுத்த பேரிகை முழங்குகிறது. நான் உன்னிடம் விடைபெற வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டது என்று அந்த பெரியவர் கூறினார். நிலா வெளிச்சத்தில் சற்று உற்று பார்த்தோமானால் அந்த இருவரையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவு வரும். ஆம், அன்று பகலில் ஏகாம்பரேஸ்வர் சன்னதியில் புருஷர்களின் கோஷ்டியிலே அந்த பெரியவரும் பெண்களின் வரிசையில் அந்த இளநங்கையும் நின்று கொண்டிருக்கவில்லையா? அந்த பெண்ணின் முகத்தில் அப்போது ததும்பிய பரவசமான பக்திபாவத்தைக் கண்டு நாம் வியக்கவில்லை அல்லவா? அவ்விருவரும் கொடும்பாளூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனும் அவனுடைய தெய்வ திருமகளுமே ஆவார். கரிகால் வளவன் காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகள் மிக பிரபலமாக விளங்கியிருந்த சோழ ராஜ்யமானது நாளடைவில் சீரும் சிறப்பும் குன்றி தெற்கே பாண்டியர்களாலும் வடக்கே பல்லவர்களாலும் நெருக்கப்பட்டு மிக்க ஸ்னேய நிலையை அடைந்ததோடு சோழ வம்சமும் இரண்டு மூன்று கிளைகளாக பிரிந்து போயிற்று. உறையூரில் நிலை பெற்ற சோழ வம்சத்து மன்னர்கள் ஒரு சிறு ராஜ்யத்திற்குரிய உரியவர்களாய் இருந்தார்கள். கொடும்பாளூர் கிளை வம்சத்தின் பிரதிநிதியாக அப்போது விளங்கிய செம்பியன் வளவனுக்கு புத்திரபாக்கியமில்லை. குலத்தை விளக்க வைக்க ஒரு புதல்வி மட்டுமே இருந்தாள். அந்த அருமை குமாரிக்கு மங்கையர்க்கரசி என்ற செல்வ பெயரை செம்பியன் வளவன் சூட்டினான். ஆசை காரணமாக தகப்பன் சூட்டிய பெயர் என்றாலும் பெண்ணை பார்த்தவர்கள் அனைவரும் இத்தகைய பெண்ணுக்கு இந்த பெயரையே ஆகும் என்றார்கள். அப்படி தேக சௌந்தரியத்திலும் குண சௌந்தரியத்திலும் அவள் சிறந்து விளங்கினாள். தன்னுடைய ஆயுள் முடிவதற்குள்ளே தன் மகளை தென்னாட்டின் சிறந்த ராஜவம்சம் ஒன்றில் பிறந்த ராஜகுமாரனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று ஆசை செம்பியன் காலத்தில் குடிகொண்டு இரவு பகல் அதே கவலையாயிருக்கும்படி செய்தது. இந்த நிலையில் வாதாபி படையெடுப்பு சைன்யத்தில் வந்து சேரும்படி தென்னாட்டு மன்னர் குலத்தினர் அனைவருக்கும் மாமல்லரிடமிருந்து ஓலை வந்தது போல் அவனுக்கும் வந்து சேர்ந்தது. செம்பியன் தன் வாழ்நாள் மனோரதம் நிறைவேறுவதற்கு இதுவே தருணம் என்று எண்ணி உற்சாகமடைந்தான். இந்த தள்ளாத பிராயத்தில் அவன் போருக்கு கிளம்பி வந்ததற்கு முக்கிய காரணம், காஞ்சி நகரில் அச்சமயம் பல தேசத்து ராஜகுமாரர்கள் கூடியிருப்பார்கள் என்றும், அவர்களில் யாருக்கேனும் மங்கையர்க்கரசியை மனம் புரிவது ஒருவேளை சாத்தியமாகலாம் என்றும் அவள் நம்பியதுதான். அப்பா, உண்மையாகவே என்னை இங்கே விட்டு போகப் போகிறீர்களா? இந்த பெரிய அரண்மனையில் முன்பின் தெரியாதவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி காலம் கழிப்பேன்? ஒருவேளை யுத்தக்களத்திலே தங்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் என் கதி என்ன ஆவது என்று புலம்பினாள் செம்பியன் குமாரி மங்கையர்க்கரசி. குழந்தாய், நமது குலதெய்வமான முருகப்பெருமான் உன்னை காப்பதற்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எந்த பெருமானுடைய வேலாயுதமானது மலையை பொடியாக்கியதோ, கடல் நீரை வற்ற செய்ததோ, சூரனை வதைத்ததோ, பானுகோபனை சம்ஹரித்ததோ, தேவர்களுக்கு அபயப்பிரதானம் அளித்ததோ, அத்தகைய வெற்றிவேல் உனக்கு என்றும் துணையாயிருக்கும். குழந்தாய், நீ கொஞ்சமும் அதைரியப்படாமல் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று செம்பியன் கூறியதை கேட்ட மங்கையர்க்கரசி மெய்சிலிர்த்து பரவச நிலை அடைந்து நின்றாள். அவளுடைய பக்தி பரவச நிலையை தெரிந்து கொள்ளாத தந்தை, அம்மா, வேலும் மயிலும் உனக்கு துணையாய் நிற்பதோடு மாமல்ல சக்கரவர்த்தியின் தாயார் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிஷினி புவன மகாதேவியும் உனக்கு ஆதரவாக இருப்பார். உன்னை தன் சொந்த மகளைப் போல் பாதுகாத்து வருவதாக எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். நீ உன் அன்னையை இளம் பிராயத்திலே இழந்து விட்டாய். புவன மகாதேவிக்கோ சொந்த புதல்வி கிடையாது. உன்னை தன் கண்மணியைப் போல பாதுகாத்து தருவதாக என்னிடம் உறுதி கூறியிருக்கிறார். ஆகையால் என் செல்வ மகளே, நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். போர்க்களத்திற்கு போக எனக்கு தைரியமாக அனுமதி கொடு என்றார். இதற்கும் மங்கையர்க்கரசி மறுமொழி கூறாமல் மௌனமாய் நிற்கவே செம்பியன் வளவன் இன்னமும் சொல்லலானான். மகளே, நீ பால்மனம் மாறாத பச்சை குழந்தையாயிருந்த போது ஒரு பெரியவர் நமது வீட்டிற்கு வந்தார். அவர் உன்னை பார்த்தார். உன் முகத்தை உற்று பார்த்தார். உன் சின்னஞ்சிறு பிஞ்சு கைகளை தூக்கி பார்த்தார். பார்த்துவிட்டு, இந்த குழந்தையின் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது, இவள் பெரிய மண்டலாதிபதியின் பட்ட மகிஷினி ஆவாள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை என் காதிலே இனிய தேனை போல பாய்ந்தன. அன்று முதல் ராஜகுமாரன் எப்போது வரப்போகிறான், எங்கிருந்து வரப்போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவனை தேடிக்கொண்டுதான் முக்கியமாக நான் இந்த காஞ்சி நகருக்கு வந்தேன். மங்கையர்க்கரசி அப்போது அளவில்லாத பரபரப்புடன், அப்பா, அப்பா, நேற்றிரவு ஒரு அதிசயமான கனவு கண்டேன், அதை சொல்லட்டுமா என்று கேட்டாள்.